الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون وقال الله سبحانه وتعالى أيضا وفوق كل ذي علم عليم وقال الله سبحانه وتعالى أيضا إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون وقال الله سبحانه وتعالى أيضا لا يأتيه الباطل من بين يديه ولا من خلفه تنزيل من حكيم حميد صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த பயானுக்கு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, மதுகளின் அவசியம். அதிலும் குறிப்பாக ஷாஃபிஇ மதுஹப் அடிப்படையில்தான் நாம் எங்களுடைய தீனுடைய எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில்தான் இந்த பயான் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு தலைப்பு இந்த காலத்திலே முடிவு செய்யப்பட்டதற்குரிய பிரதானமான காரணங்கள் என்ன? வெறுமனே பயான் செய்ய வேண்டும், வளமையாக மாதாந்தம் ஒருமுறை பயான் நடைபெறக்கூடிய நாள் என்பதனால் இப்படி ஒரு தலைப்பிலும் செய்வோம் என்பதற்காக வேண்டி அல்ல, காலத்தின் மிக முக்கியமான ஒரு தேவை என கருதப்பட்டதினால்தான் இப்படி ஒரு தலைப்பு முடிவு செய்யப்பட்டிருக்கு. கவலை என்னவென்றால், இந்த தலைப்பை பார்த்துவிட்டு ஒரு சாரார் பேசுகிறார்கள், கேட்கிறார்கள், உம்மத்திலே செய்ய வேண்டிய எத்தனையோ வேலைகள் இருக்கிறது, சமூகத்திலே பார்க்க வேண்டிய எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது, உம்மத்துக்குள் எத்தனையோ மக்களுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கிறது, அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சாரார் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள், இன்னும் மதுகப் மதுகப் என்று. இதை ஒரு பிரச்சனையாகவே கருதவில்லை. இவைகளை மக்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தாததினால்தான் இன்று ஊர்களிலும் பல பகுதிகளிலும் எத்தனையோ பயங்கரமான ஃபித்னாக்கள் நுழைந்து ஊர் இரண்டாக மூன்றாக ஒற்றுமையில்லாத சமூகமாக முஸ்லிம்கள் மாறியிருக்கிறார். அதனால் இந்த தலைப்பில் பேசப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டதற்குரிய முதலாவது காரணம், சமூகத்திலே எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலும் இப்படி ஒரு விடயம் இன்று பரத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது மதுஹப் என்ற ஒன்று கிடையாது. ஒரு மதுஹபை பின்பற்றித்தான் வாழ வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்ற வேண்டும். மதுஹப் என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. அது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலோ சஹாபாக்களுடைய காலத்திலோ அப்படி ஒன்று இருக்கவில்லை என்று மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டு, இந்த மதுஹப் என்பதையே ஒரு மோசமான வார்த்தையாக குப்பை என்று சொல்லப்படும் அளவுக்கு ஒரு சாராரினால் சமூகத்திலே முன்வைக்கப்படுகிறது. நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறோம், மதுஹபை பின்பற்ற மாட்டோம். பெரியோர்களே, சகோதரர்களே, இதற்குரிய அடிப்படை காரணம் என்னவென்றால், மதுஹப் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளவில்லை அல்லது தவறாக விளங்கினார். ஒன்று இருக்கிறது, ஒரு விடயத்தை பற்றி அவர் தெரியாமலே இருப்பது, இதற்கு பெயரும் ஜஹில், அறியாமை. இன்னும் ஒன்று இருக்கிறது, ஒன்றை மாறி விளங்கிவிட்டு நான் இதனை தவறாகத்தான் விளங்கி இருக்கிறேன் என்பதை விளங்காமல், விளங்கியது பிழையாக ஆனால் அதனை சரி என்று நினைத்துக் கொண்டு அதை மக்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதற்கு பெயர் ஜஹிலான், ஜஹில் முரக்கம். ஒன்று விளங்கியதும் பிழையாக ஆனால் நான் பிழையாக விளங்கினேன் என்பதையும் விளங்கிக் கொள்ளவில்லை. இது டபல் மடத்தன். ஒத்தர் பூனைய பார்த்து சின்ன காலத்தில் இருந்தே விளங்கிக்கிறார் புலின். அவர் பூனைய பார்த்து விளங்கினதே புலின்றுதான். ஆனால் நான் இது புலி என்று விளங்கியதே பிழை என்பதை அவர் விளங்கிக் கொள்ளவில்லை. அவர் இன்னும் பெருத்தவன் பின்னாலும் அவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்றால், இது புலி பூனை அல்ல. அதனால் எல்லாருக்கும் விளங்கப்படுத்தார், இது பூனை இல்ல புலி என்று. அவரே தெரிய நான் மாறி விளங்கி இருக்கிறேன், தவறாக விளங்கி இருக்கிறேன். இதுக்கு பேர் ஜஹில் முரக்கம். ரெண்டும் ரெண்டும் ஆறு என்றுதான் அவர் முதலாவது வகுப்பில் இருந்தே படித்திருக்கிறார், அதுதான் மனதிலே பதிந்திருக்கிறது. அதனை அதற்கு பின்னால் தெளிவானவர்களிடம் போய் தெளிவு பெற்றுக் கொள்ளவும் இல்லை. அந்த மடத்தனத்திலே இருந்திருக்கிறார் இவர். இப்பொழுது வளர்ந்தவன் பின்னாலும் அவர் விளங்கி இருப்பது ரெண்டும் ரெண்டும் ஆறு. அவர்கிட்ட போய் ரெண்டு ரெண்டும் நாலு காலங்கு இல்லை இல்லை ஆறு தான், நான் அப்படிதான் படித்திருக்கிறேன், அப்படிதான் என்னுடைய ஆய்வு சொல்லுகிறது. இதுக்கு பேர் மடத்தனம், டபல் மடம். இன்று மதுஹபுடைய விடயத்திலும் ஒரு சாரார் அப்படித்தான் இருக்கிறார். அதனால மதுஹப் என்றால் என்ன என்று விளங்கிக் கொள்ளாததினால், ஒன்று சொல்லுகிறார்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒன்று, நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவோம், அல்லாஹுவையும் ரசூலையும் பின்பற்றுவோம், நாம் ஷாஃபியை அல்ல என்கிறார். அதனால் அது வலிக்கேடு என்று முடிவும் சொல்லுகிறார், மக்களை அதை விட்டும் தடுக்கிறார். ஏன், அவர் பிழையாக விளங்கி இருக்கிறார் என்பதையும் விளங்கிக் கொள்ளவில்லை. கொண்ட சரியா விளங்கின ஒத்தர்ட்ட பேத்து கேட்டாதான் சரியான வழி காட்டுவார். ஒத்தர்ட்ட பேத்து கேட்கிறாரு, இந்த ஏர்போர்ட்டுக்கு அவர் கொழும்புக்கு அப்பதான் வந்திருக்கிறார், ஏர்போர்ட் போறது வந்திருக்கிறார், அவருக்கு ரூட் தெரியா. கேட்டார், ஏர்போர்ட்டுக்கு எந்த வழியில போறது? இவருக்கும் மேலே ரோட் தெரிய, அவரும் புதிய ஒத்தர். எனக்கு தெரியாண்டு விளங்கி இருந்தா அவர் எனக்கு தெரியாண்டு சொல்லுவார், எனக்கு ரோட் தெரியா. தெரிஞ்ச ஒத்தரை காட்டி கொடுப்பார், இவர்கிட்ட பேத்து கேட்டா இவங்கள்ட்ட பேத்து கேட்டா சொல்லுவாங்க. அகிலர்ஜிக்கும் தெரிந்தவர்களிடம் போய் கேளுங்கள், சரியான வழியை காட்டுவார்கள், நேரான வழியின் பக்கம் அவர் வழி காட்டுவார். இன்னும் ஒத்தர் கோல் போய்தான் விளங்கி இருக்கிறார் ஏர்போர்ட்டு, இவர்கிட்ட பேத்து கேட்டா இவர் வழிகாட்டாரா, இப்படி போயிட்டு அப்படி போனா பெரிய கடலம் தீக்கும், மக்கள் எல்லாம் விளையாடி கொண்டும் கதைத்துக் கொண்டும் இருப்பார்கள், சந்தோஷமாக விளையாடி கொண்டு அங்கிங்கும் சுத்தி கொண்டிருப்பார்கள், நல்ல காத்தடிச்சு கொண்டிருக்கும், நிறைய கடைகள் எல்லாம் இருக்கும், பெட்டால இருந்து ஒரு அஞ்சு நிமிடம் ஏழு நிமிடம் போனா பஸ்காரம் கொண்டு திறக்கிடுவார். வழிகாட்டுறார், இவருடைய சிந்தனையில இருந்து நான் இப்ப ஏர்போர்ட்டை தான் விளங்கப்படுத்துறேன், அதுக்குதான் ரூட் காட்டு. அவரும் இவரும் சொல்றத கேட்டு பேசி அங்க பாக்குறார், அங்க பிளைட் ஒன்றும் வரல, அங்க பாஸ்போர்ட் பார்க்க முத்திரமில்லை. எல்லாம் முடிஞ்சு அவரோட குறிப்பிட்ட நேரத்தை பிளைட் வந்து அதுவும் பேசி இவரோட பிரயாணம் எல்லாம் கேன்சல் ஆயின பிறகுதான் இவனுக்கு பதுவா செய்வான். தெரியாண்டே சொல்லி இருந்தா தெரிஞ்சால்கிட்ட கேட்டிருப்பு. தெரியா என்றதை விளங்காம் எனக்கு தவறான வழியின் பக்கம் வழிகாட்டு ஏண்ட வாழ்க்கையை நாசமாக்கிட்டானே, நேரத்தை மண்ணாக்கிட்டானே, பிரயாணத்தையே நாசமாக்கி காசு பணம் எல்லாம் நஷ்டம் என்று அவனுக்கு அழுக்கு பின்னால பதுவா செய். இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. சரியாக மௌனத்தை விளங்கவில்லை. ஒரு சாராரை வலிக்கேட்டிலே அனுப்பினார்கள், சில நேரங்களில் மௌத்துக்கு பின்னால் பதுவா செய்வார், சில நேரங்களில் தெளிவு பெற்றவன் பின்னால் என்னுடைய இவ்வளவு காலத்தையும் வீணாக்கி இபாதத்துகளை நாசமாக்கிவிட்டானே என்று ஒரு கூட்டம் இப்பொழுது விளங்கி பதுவா செய்து கொண்டிருக்க ஒரு சாரார். இப்படியே இது விடப்படும் என்றால் சில நேரங்களில் பரம்பரை பரம்பரையாக இந்த தவறை செய்ய வேண்டியவர். அதனால் முதலாவது நாம் விளங்க வேண்டும், ஷாபி மதுஹப் என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால் பட்டதா அல்லது குர்ஆன் ஹதீஸை அமல் செய்வதற்குரிய சிறந்த வழியா? பெரியோர்களே சகோதரர்களே, மதுஹப் என்றாலே அதற்குரிய அர்த்தம் செல்லும் இடம், போற ரோட், நோக்கம் இந்த பள்ளிவாயிலை வந்து அடைவது அல்லது குறிப்பிட்ட இடத்திற்கு செல்வது, அந்த இடத்தை அடைவதற்குரிய சரியான வழி மதுஹப் என்றால் அதுதான் அது. போறவோ ஒரு இடத்தை நோக்கி போகக்கூடிய வழி, குர்ஆன் ஹதீஸை அமல் செய்வதற்காக வேண்டி போகக்கூடிய வழிகாட்டப்பட்ட சிறந்த வழிதான் மதுஹப் என்பது. நாம் ஷாபி மதுஹபை பின்பற்றுகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் பின்பற்றுகிறோம், இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காட்டிய வழிகாட்டலையே, அல்லது இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் மார்க்கத்தை படித்து அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா காலங்களிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலை சிறந்த அந்த ஷாபி மதுஹபுடைய உலமாக்களுடைய வழிகாட்டலையே நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறோம். யாருடைய வழிகாட்டலை இல்லாமல் பின்பற்ற போய் வழிகேட்டிலே போக மாட்டோம். அதுதான் அர்த்தம் ஷாபி மதுஹபை பின்பற்றுகிறேன் என்றால் அதனுடைய விளக்கம். ஏன் ஷாபி மதுஹபை பின்பற்றுகிறோம்? இமாம் ஷாபி என்று ஒருவர் மட்டும்தான் இருந்தாரா? அந்த காலத்தில் வேறு இமாம்கள் இருக்கவில்லையா? இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி யார் என்பதை நாம் முதலாவது விளங்க வேண்டும். நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் ஷாபி மதுஹப் அடிப்படையில் நூற்றுக்கு நூறு சரியாகத்தான் அமல் செய்கிறோம், அதில் ஒரு வீதம் கூட பிழை கிடையாது. இந்த வழியிலே செல்லுவது எங்களை சுவர்க்கத்தின் பக்கம் தான் இட்டு செல்லும். இந்த அடிப்படையில் நாம் மார்க்கத்தை பின்பற்றும் பொழுது நாம் நல்லவர்களான மரணித்து சுவர்க்கத்தில் தான் நுழைவோம் என்பதில் அனுபவம் சந்தேகம் கிடையாது. இமாம் ஷாபி என்பவர் யார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாணவர்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து குர்ஆனை ஹதீஸை நேரடியாக விளங்கியவர்கள் சஹாபா. சஹாபாக்களுடைய மாணவர்கள் தாபிஊன்கள். அந்த தாபிஊங்களுடைய மாணவர்கள் தான் சமூக தாபியங்கள். இமாம் ஷாபி யார் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாணவர்களுடைய மாணவர்களுடைய மாணவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாணவர்களுடைய 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 மாணவர்தான் இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அங்கிருந்து தொடரில் தான் இவர்கள் இன்மையும் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்தார். அதிலும் குறிப்பாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான்கு மதுஹபிலும் அவர்கள் அடிப்படையிலே அரபு வம்சத்தை சேர்ந்தவர். அரபு பாசை தான் அவருடைய பாசை. அதிலும் விசேஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப தொடரிலே வந்தவர். இவ்வளவு சிறப்பு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இருக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள் தொட்டு பின்னால் வந்த எல்லா காலங்களிலும் உலகத்திலே பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் என்று யாரெல்லாம் வந்தார்களோ, இவர்களை எல்லாம் இவர்கள் மார்க்க அறிஞர்கள் என்று சமூகம் ஏற்றுக்கொண்டதோ, அவர்கள் எல்லோரும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை மிகப்பெரிய மார்க்க அறிஞர் தலைவர் என்று ஏற்றுக்கொண்டார். ஏன்? குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவதற்குரிய சகல துறைகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். அரபு பாசையில் அவனுடைய இலக்கணம் இலக்கியத்திலிருந்து என்னென்ன துறைகள் அரபு பாசைக்குள் இருக்கிறதோ அந்த அனைத்தையும் முழுமையாக அறிந்திருந்தார். அதனால் அல்லாஹ் வழங்கிய இந்த அறிவை வைத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்னால் வந்த எல்லா உலமாக்களுக்கும் இமாம்களுக்கும் செய்ய தேவை என்ன என்றால், குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டங்களை தொகுப்பதற்குரிய அந்த உசூலுல் ஃபிக்ஹ், அந்த அடிப்படை சட்ட விதிகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ரிசாலா என்ற ஒரு நூலை கோர்வை செய்தார்கள். பின்னால் வந்த எல்லோருக்கும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டங்களை ஒன்று திரட்டுவதற்கு ஆய்வு செய்து எடுப்பதற்கு உதவியாகும். அல்லாஹ் தனக்கு வழங்கிய அந்த திறமை, தனக்கு வழங்கிய அந்த சலாஹியத், அப்படிப்பட்ட தேர்ச்சியை வைத்து அவர்கள் சஹாபாக்கள் கொடுத்த பதுவாக்கள், அது குர்ஆன் ஹதீஸுடைய எல்லா வாசகங்களையும் ஆய்வு செய்து அதற்கு தன்னையே ஒதுக்கி அவர்கள் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற ஒரு அப்படிப்பட்ட ஒரு கலையிலே எல்லோருக்கும் உதவியான ரிசாலா என்ற ஒரு நூலை கோர்வை செய்தார்கள். குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டங்கள் எடுப்பதாக இருந்தால் இந்த அடிப்படை விதிகள் பேணப்பட வேண்டும். அந்த காலத்திலிருந்து யாரும் அதனை மறுக்கவில்லை, அந்த கிதாபை ஏற்றுக்கொண்டார்கள். இன்று வரை உலமாக்கள் ஏற்றுக்கொள்கிறார். சட்டத்தல்ல, சட்ட விதியையே ஏற்படுத்தி. அதனால்தான் திகிலே முதலாவது கிதாபு வடிவத்திலே கிதாபு தயார் செய்தவர், நூலை தொகுத்தவர் இமாம் ஷாஃபி என்பது எல்லா இடங்களிலும் பிரபலமாக பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கியாமத்து வரையிலே வரக்கூடிய மக்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கி அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் ஆய்வு செய்தால் சட்டங்களை நூல் வடிவத்திலே தொகுத்தார். தங்களுடைய மாணவர்களுக்கு தொகுத்து கற்றுக் கொடுத்தார். சுத்தம் என்றால் அது எப்படி உண்டாக வேண்டும், எப்படி பரவான குளிப்பை குளிக்க வேண்டும், கடமையான குளிப்பு நிறைவேறுவதாக இருந்தால் என்ன நியத்து வர வேண்டும், அங்கு எத்தனை கடமைகள் பேணப்பட வேண்டும், ஒரு மனிதன் தொழுவதாக இருந்தால் தொழுவதற்கு முன்னால் குரு செய்ய வேண்டும் என்பது குர்ஆனும் ஹதீஸும் பேசவில்லை. அந்த குரு எப்படி அமைய வேண்டும், அந்த குருவுடைய கடமைகளாக எங்களுமே முழு லட்சக்கணக்கான ஹதீஸ்களிலும் யாருக்கும் இப்படி ஒரு ஹதீஸ் காட்ட முடியாது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக குருவுடைய பருவ ஆறு. குர்ஆன் ஹதீஸை நேரடியாக பின்பற்றுவது வந்தால் இப்படியான ரிவாயத்தை கொண்டு வந்து வச்சோம், அப்படி யாரும் செய்ய குருவை பாப்பிலாக்கக்கூடிய காரியங்கள் இத்தனை என்று ஒரு ஹதீஸும் கிடையாது. தெளிவாக ஒரே இடத்தில் தொழுகையுடைய பரவுதல் இத்துணை என்று ஒரு ஹதீஸும் ஒரே இடத்தில் இன்னும் அப்படி நேரடியாக சொல்லவில்லை. தொழுவதற்கு முன்னால் இத்தனை கடமைகள் நிறைவேற்றப்பட வேண்டும், முதலாமல் இது முதலாமல் இது என்று அப்படி எந்த ஒரு ஹதீஸும் தரிசீதாக சொல்லப்பட்டது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து ஒவ்வொரு சட்டம் சட்டமாக தொகுத்தெடுத்தார்கள். முழு குர்ஆன் ஹதீஸ் அவர்களுக்கு கிடைத்த எல்லா ஹதீஸுகள், சும்மா கிடைத்த ஹதீஸ், அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையில் அறிவிப்பாளர் வரிசையோடு தனக்கு நம்ப தகுந்த உலமாக்களிடமிருந்து கிடைத்த அந்த ஹதீஸுகளை வைத்து குர்ஆனுடைய நேரடி வசனங்களையும் வைத்துத்தான் முழு வாழ்க்கைக்கும் உடைய சகல வழிகளையும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொகுத்தார். அது வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், குழந்தை வளர்ப்பு, திருமணம். நாங்க இன்னைக்கு சொல்றோம் பொதுவா கல்யாணம் முடிக்கிறதாக இருந்தா ஒரு வழி வேணும், ரெண்டு சாஹிப் வேணும், வீஜா பதில் நடக்கணும், மகர் கொடுக்கப்படணும். இந்த ஹதீஸ்ல தெளிவாக இப்படி ஒரே இடத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். நாங்க என்ன ஒரு ஒழுங்கு முறையில அன்றைய நேரம் இன்றைக்கு வரை என்ன செஞ்சு வரணுமே, நேரடியாக குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், மதுகள் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆங்கிலம் போய் கேளுங்கள், ஒரு ஹதீஸை காட்டுங்கள், நாம் திருமணத்திலே இஞ்சாப் கபூர் மஹர் என்று இப்படி அனைத்தையும் ஒரே இடத்திலே சொல்லப்பட்ட நிலையிலே ஒரு ஹதீஸை காட்டுங்கள் என்றால் அப்படி யாருக்கும் காட்ட முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படிப்பட்ட திறமையான உலமாக்கள் ஆய்வு செய்து அதனை தொகுத்து எங்களுக்கு வழங்கினார். எங்கள்கிட்ட குர்ஆனும் ஹதீஸும் முன்னால் அறிந்த, ஆனால் குருவுல நாங்கள் குரு செஞ்சு கொண்டு வரோம் தொழுவதற்காக வேண்டி. எங்களுக்கு தெரியும் முதலாவது நீயத்து வைக்க வேண்டும், முகத்தை கழுவணும், கையை கழுவணும், பழைய மசூல் செய்யணும், காலை கழுவணும், அதாவது அதை ஒழுங்கு பிரகாரம் கருத்திமாக செய்ய வேண்டும் என்ற ஒன்று எல்லோருக்கும் தெரியும். குரு செய்வதற்கு வந்து சொல்லுவோம். ஆனால் இந்த ஒவ்வொன்றின் மூலமும் எத்தனையோ பல ஹதீஸுகளையும் குர்ஆனுடைய வசனங்களையும் நாம் அமல் செய்கிறோம். அத்துணை பல ஹதீஸுகளில் இருந்து எங்களுக்கு தொகுத்து தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆறு குருவுடைய பருவுகளையும் ஷாஃபி மதுகப் அடிப்படையில் நாம் குரு செய்வோம் என்றால் இமாம் ஷாஃபியுடைய வழிகாட்டலிலே நாம் குருவை குர்ஆன் ஹதீஸின் மூலம் பின்பற்றினோம். இரண்டு, இப்படி முழு வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களையும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து அழகாக ஒன்று திரட்டி அழகாக சமைச்சு பிணைஞ்சு எங்கள்கிட்ட தந்திருக்கிறாங்க. இப்ப சாப்பிடும் ஒரிச்சு தந்திருக்கிறாங்க, அழகா சாப்பிட்டு அலஹம்துலில்லாஹ். ஒவ்வொருத்தர கையிலும் கொடுக்க இங்க கொடுக்கப்படுறது போல சொல்லப்படுறது போல என்ன சொல்றான், சரி நேரடியா குர்ஆன் ஹதீஸ் பின்பற்ற எப்படி பின்பற்ற? அதுக்குதான் தர்ஜுமா, தர்ஜுமத்துல் குர்ஆன், புகாரில தர்ஜுமா, முஸ்லிம்ல தர்ஜுமா, இப்படி தர்ஜுமாக்கள் எல்லாம் எடுத்து நீங்க பார்த்து விளங்கணும். அல்லாஹ் மூலையை தந்திருக்கிறானே, இப்படி விளங்கி சும்மசர் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தா புகாரையும் குர்ஆன்ல தர்ஜுமாவையும் பத்து நாள் தவிர்த்தாரோ நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய பரவ ஆறு என்று எடுத்துக்கோமா, புள்ள வாசிச்சு ஆக திறமையாக தமிழ் பாடம் நடத்துகிற சேர்ந்து இருக்கும் வரணும். பத்து நாள் கியாமத்துடைய சுபகு அறையிலே கொண்டு வர மாட்டார். வெறுமனே தருமாவை மட்டும் பார்த்து மார்க்கம் நடக்க போனா என்ன நடக்குது தெரியுமா? ரெண்டு சம்பவத்துக்கும் ஒரு நாள் ஒருத்தர் ஒரு பள்ளியில இருந்து சொல்லிட்டு வர டைம்ல கேட்டாரு, இந்த காத்து போனாலும் சத்தம் கேட்டா இல்லாட்டி நாத்தம் வந்தா தான் முழு செய்யணும், இல்லாட்டி தேவை இல்லையா, இவ்வளவு காலம் தெரியாம இருந்துச்சு அப்படின்ற. ஏன்னு கேட்ட இந்த முகாரில அதில் சொல்லி வாசிச்சு, அதாவது சத்தம் கேட்டா இல்லாட்டி வாசம் வந்தா தான் நீங்க தொழுகளை ஒடுங்கோ முழு செய்வோம், இல்லாட்டி தேவை. காத்து போனா தெரிஞ்சா சத்தம் கேட்கவும் இல்ல வாக்கம் வரவும் இல்லை, இல்ல ஹதீஸ பார்த்த விளங்குது தேவையில்லை. அது நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்வாஸ் உள்ளவர்களுக்கு சொன்ன ஹதீஸ். தொழுகையில ஒருத்தருக்கு காத்து போன மாதிரி விளங்குது ஆனா உறுதி இல்லை. இவங்களுக்கு சொல்றாங்க சைத்தான சில நேரங்களில் வஸ்வாசை ஏற்படுத்துவான், பித்தத்திலே வந்து ஊதி குழப்ப பார்ப்பான், அதனால நீங்க என்ன செய்யும் உறுதியாக ஆக்கிக் கொள்ளாமல் நீங்கள் ஒரு தொழுகையை விட்டுவிட்டு வர வேண்டாம், உருவ விடத்தேவர். இது அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இவர் வெறுமனை தருமாவை பார்த்து மார்க்கம் நடந்து போனதுனால இப்படிதான் முடிவெடுப்பார். இந்த ஹஜ்ஜு பெருநாள் ஒருத்தர் நுகர்ந்த முந்தின சுண்ணத்தில் பேசினர், இன்னும் ஒருத்தர் அவரை கூப்பிட்டு இதெல்லாம் தம்பி இன்றைக்கு சுண்ணத்தும் இல்லை முந்தின சுண்ணத்தும் அவர் ஏன்னு கேட்டு, இன்றைக்கு ஹதீஸ்ல ஹதீஸ்ல படிச்சிலே வாசித்தில்லை, பெருநாளுக்கு முன்பின் சுன்னத் இல்லை, இன்றைக்கு ஐயாமு அக்லில் வசூல் சாப்பிட்ட குடிச்சிற நாள், இன்றைக்கு ஒரு பல்லான துறைக்கு முன்பின் சுன்னத் இல்லை. தர்ஜுமாவை வாசிச்சு மார்க்கம் விளங்க போனா இதான் நடக்கும். அது பெருநாளுடைய தொழிலுக்கு முன்பின் சுண்ணத்து கிடையாது என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் தர்ஜுமாவை பார்த்து விளங்குகிறார் எப்படின்னா, ஒரு தொழிலுக்கு பெருநாளுடைய முன்பின் சுண்ணத்து இல்ல, வரல மட்டும் தொழிலுக்கு நல்லா சாப்பிடுறதும் குடிச்சிடணும் அந்த பெருநாள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்கள் இதைத்தான் செய்தார். இதை குர்ஆன் ஹதீஸிலிருந்து அல்லாஹ் தனக்கு கொடுத்த விளக்கத்தின் மூலம் சிப்புகளுடைய அடிப்படை சட்ட நூலை தயார் செய்து, இந்த எல்லா சட்டங்களையும் அழகான கோர்வை செய்து, இதன்படி நீங்கள் வாழ்ந்தால் நூற்றுக்கு நூறு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியவர்களாக ஆகுவீர்கள் என்ற உறுதியில்தான் அவர்கள் ஷாஃபி மதுகள் என்ற அடிப்படையிலே உம்மத்துக்கு இப்படி ஒன்றை அறிமுகம் செய்தார். அதை தங்களுடைய மாணவர்கள் அவர்களிடத்திலிருந்து படித்தார்கள். இமாம் முஸனி, புலைசி, ரபியா சுஹாய் போன்றவர்கள் அவர்கள் அவர்களுடைய மாணவர்கள் என்ற தொடரில் தான் இது படித்து பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு இந்த கிதாப் வடிவங்களில் நூற்றுக்கு நூறு பதிவு செய்யப்பட்டு, இது சாமி மதுகளுடைய சட்டம் என்று ஒவ்வொரு சட்டமும் நூற்றுக்கு நூறு முடிவு செய்யப்பட்டுவிட்டு, இப்ப எங்கடையில சொல்லித்தாரர் அமல் செய்வது மட்டும் லேசா சொருக்கத்து போகலாம். இதை சரியாக விளங்கிக் கொள்ளாததுனால மக்களுக்கு என்ன சொல்லப்படுவது, குர்ஆன் ஹதீஸை விட்டு மதுஹபம் பின்பற்றாங்க. எந்த ஒரு சட்டத்துக்கும் ஆதாரம் இல்லாமல் இல்லை, ஒவ்வொரு அடிப்படையையும் வைத்துத்தான் ஆதாரம் வைத்திருக்கிறார். எல்லாம் குர்ஆன் ஹதீஸில் நேரடியாக பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு பள்ளியை சொல்லுகிறேன் விளங்கிக் கொள்ள. ஒருத்தர் வந்து கேட்டாரு, ஒரு புள்ள ஆறு மாசத்துல கிடைச்சிது, ஒரு பெண்ணுக்கு ஒரு புள்ள ஆறு மாசத்துல கிடைச்சிது, இப்ப இது அவருக்குரிய கணவன் புள்ளையாக இருக்கிறது கேளுமா, இது பூர்த்தியான பத்து மாசத்துலதானே புள்ள கிடைச்சோம், ஆறு மாசத்துல கிடைச்சிது, இது ஏற்றுக்கொள்றது கேளுமா, குர்ஆன் ஹதீஸில் இருந்து பதில் கொடுக்கப்படும். எந்த ஒரு வசனமும் கிடையாது, எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது, ஆறு மாதத்தில் ஒரு குழந்தை கிடைத்தால் அது பூர்த்தியான குழந்தை அல்லது குறைந்த குழந்தை, ஒரு ஹதீஸும் இல்லை, ஒரு குர்ஆன் வசனமும் இல்லை. ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி குர்ஆனில் இருந்து பதிவு கொடுத்தார், சொன்னாங்க ஆறு மாதத்துல பூர்த்தியான ஒரு குழந்தை கிடைக்கலாம், அது அந்த கணவனுக்குரிய குழந்தை தான், சந்தேகப்பட வேண்டிய தேவையே இல்லை. இத அவங்க சொன்னாங்க, இப்ப இருபத்தி மூணு அக்கர் சொன்னாங்க குர்ஆன் ஹதீஸ் லங்கிக்கின்ற சட்டம். இமாம் சாஃபி சொல்லுவாங்க, நான் குர்ஆனுக்குள்ள இருந்து எடுத்திருக்கிறேன். அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்க, குர்ஆன்ல ஒரு இடத்துல இருந்தா சொல்றான், ஒரு தாய் குழந்தையை சுமந்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து அவன் பாலூட்டுவதையும் நிறுத்தக்கூடிய முழுமையான காலம் 30 மாதம் 2.5 வருடம். இன்னும் அல்லாஹ் பாலூட்டக்கூடிய காலத்தை மட்டும் சொல்லுகிறான், பூர்த்தியான 2 வருடம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், பூர்த்தியாக பாலூட்டக்கூடிய காலத்தை 2 வருடத்தை விட்டுவிட்டால் குழந்தை சுமக்கக்கூடிய காலம் 6 மாதம். குர்ஆனுக்குள் இருக்கிறது, ஆறு மாதத்தில் ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறார். இப்படி எத்தனையோ சட்டங்கள் அவர்களுக்கு கொடுத்த அறிவை வைத்து குர்ஆனுக்குள் ஹதீஸுக்குள் இருந்து எடுத்துதான் எழுதியிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு அனைத்தையும் விளங்க முடியாது, சாதாரண உலமாக்களுக்கு அனைத்தையும் விளங்க முடியாது. அதனால் முதலாவது எல்லோருக்கும் புத்திசாலித்தனம் ஷாஃபி மதுஹப் என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு அதன்படி எங்களுடைய முடிவிடங்களை அமைத்துக் கொண்டோம் என்றால் உறுதியாக சொல்லலாம், நாம் குர்ஆன் ஹதீஸ்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இது எங்களை சுவர்க்கத்தின் பக்கம் இட்டுச் செல்லும். எனவே இந்த தலைப்பில் முடிவு செய்யப்பட்டதற்குரிய முதலாவது காரணம்
இப்படி ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது. அது அவர்களுடைய அறியாமையும் மடத்தனமும் உண்மை இதுதான். உதாரணமாக இன்று பொதுவாக சொல்லப்படுகிறது, இலங்கையிலே வாழக்கூடிய மக்கள் அந்த காலங்களில் ஆயிரக்கணக்கான வருடங்களான சாமி மதுகவின் படிப்பைதான் அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லது அந்த இலங்கை ஜம்மிய திருடமா அவர்களுடைய முழு பத்துவாக்களையும் சாமி மதுகம் அடிப்படையில் தான் வழங்குகிறார்கள். அல்லது முஸ்லிம்களுக்குரிய இஸ்லாமிய தனியார் சட்டங்கள் எல்லாம் சட்ட யாத்திரை சாமி மதுகம் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அர்த்தம் என்ன? குரானையும் ஹதீஸையும் விட்டுவிட்டு சாமி மதுகம் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது அல்ல. இமாம் ஷாபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மாணவர்களாகிய எத்தனையோ இமாம்கள் உருவாக்கி தந்த அந்த அடிப்படையிலே அவர்கள் காட்டிய வழிகாட்டலிலே குரான் ஹதீஸ் பின்பற்றப்படுகிறது. அவன் அடிப்படையிலே பத்துவாக்கள் வழங்கப்படுகிறது, அவன் அடிப்படையிலே சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தமே தவிர குரான் ஹதீஸும் வேறு மதுகம் வேறு என்பதல்ல. இதை நாம் முதலாவது தெளிவாக விளங்கிக் கொள்ளும். இரண்டாவது, இந்த தலைப்பு முடிவு செய்யப்பட்டதற்குரிய பிரதானமான காரணம், இன்று ஒரு சாராருடைய கருத்து இனவாதம் மாறி கௌமியத் என்ற ஜாகிரியா காலத்து பழக்கம் இன்றைக்கு வந்து அதெல்லாம் ஷாஃபி ஹனஃபி மாலிகி ஹம்பலி, நான் முஸ்லிம் அவ்வளவுதான் பேசுறேன். உம்மத் சாபி ஹம்பரி மாதிரி அனைத்து என்று பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஜாகிரிய சொல்கிறார். எல்லோரும் முஸ்லிம் என்பதில் ஒற்றுமையாக வேண்டும். அல்லது சிலர் சொல்லுகிறார்கள், இன்னும் கொஞ்சம் பசுந்தாக இருக்கும் கேட்கிறார்கள், முகம்மதி சாபி என்று சொல்வதை விட முகம்மது என்று சொன்னதாக இருக்கும் என்றார். இது இந்த ஒரு சாராருடைய மடத்தம். விலங்கியதில் தவறு ஏற்பட்டுவிட்டது. ஒரே ஒரு தெளிவை எனக்கு சொல்வதாக இருந்தால், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இந்த இமாம்கள் உருவாகியதன் பின்னால், புகாரி முஸ்லிம் அபுதாபு திருமதி போன்ற இந்த கிரந்தங்களுடைய இமாம்கள் உருவாகுவதற்கு முன்னால் மதுகங்கள் உருவாகியது. அவர்களுக்கு பின்னால் அந்தந்த காலங்களில் வந்த மார்க்க அறிஞர்கள், அந்தந்த காலங்களில் முழு உண்மத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த மார்க்க அறிஞராக இருந்தாலும் அவர் என்ன மதுகம் என்பதையும் பார்க்கலாம். ஒவ்வொரு இமாம்களும் தங்களை இந்த மதுகம் என்று அறிமுகம் செய்திருந்தார். இன்றைக்கும் அவங்க எந்த கிதாப் இருக்கா, கிதாபுக்கு முன்னாலே அந்த இமாமுடைய பெயரோட அவர் ஹம்பலி ஷாஃபி ஹனபி மாலிகி என்பதும் சேர்ந்து தான் எழுதப்பட்டிருக்கு. ஹனபி இப்னுல் ஹுமாம் மிக முக்கியமான முஹத்தித், ஆனால் அவருடன் சேர்த்து ஹனபி என்பதும் சேர்த்து அறியப்பட்டது. அல்லாமா அலி புகாரிக்கு விரிவுரை எழுதிய மிகப்பெரிய முஹத்தித், ஆனால் அவருடைய பேருடன் சேர்த்து முழு உலகத்தில் உள்ள மார்க்க அறிஞர்களிடமும் ஹனபி என்பதும் பெறப்படும், ஹனபி என்பதும் சேர்த்து தான் அறியப்பட்டது. இமாம் சஹாவி மிக முக்கியமான முகத்து, அவருடன் சேர்த்து இமாம் சஹாவி என்றாலே அடுத்த கட்டம் உலமாக்களுடைய சிந்தனைகளை வரும், அவர் ஹனபி என்று. அப்படி தங்களை ஒரு மதுகத்திலே உறுதியாகித்தான் சமூகத்துக்கு காட்டியிருந்தார்கள். இமாம் சஹாவியிடத்திலே போனால் ஹனபி மதுகமுடைய மக்களாவுக்கு தான் சட்டம் கிடைக்கும் என்றுதான் தன்னுடைய நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார். ஒவ்வொரு இமாமும் எங்களுடைய நிலைப்பாடு எது என்பதை மக்களுக்கு காட்டியிருந்தார். எல்லா காலங்களிலும் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. மாலிகி மதுகளை எடுத்துக்கொண்டார், இவ்வளவு முஸ்லிம் என்றாலே மாலிகி, இவ்வளவு ஹபீப் என்றாலே மாலிகி, ஹம்பல் மதுரையும் இவ்வளவு குதாமா என்றாலே ஹம்பலி, இவ்வளவு ரஜன் என்றாலே ஹம்பலி, இவ்வளவு அப்துல் பர் மாலிகி, இந்த எல்லா பெரும்பெரும் இமாம்கள் வருகிறது, பெரும்பெரும் முஹத்தித்துகள், மிகப்பெரிய ஹபீபுடைய நூல்களை எழுதியவர்கள், தன்னுடைய சனதோடு ஹதீசுகளை கோர்வு செய்தவர்கள், பெரும்பெரும் புத்தகங்களை கிதாபுகள் எழுதியவர்கள், பெரும்பெரும் தப்சீர்கள் எழுதியவர்கள், ஆனால் தன்னை இந்த மனிதர் இந்த நிஷ்பத்திரம் தான் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறார். ஷாஃபி மதுகம் எடுத்துக்கொண்டார், இமாம் பைஹக்கி மிகப்பெரிய முஹத்தித், ஆனால் ஷாஃபி அவருக்கு பட்ட பெயரே நாசிருல் மதுகம், அப்படிங்கிறது அந்த கிதாபை கோரவேற்கிறது சாப்பி மதுகளை உறுதிப்படுத்துகிறது. இப்ப ஹஜர் அஸ்தரானி முழு உண்மைக்கும் ஏற்றுக்கொண்ட ஆளு, ஆனால் எல்லோருக்கும் தெரியும் அவர் ஷாபி என்ற நிற்பத்துடன் இருக்கிறார். இமாம் நவரி ஷாபி என்ற நிற்பத்துடன் தான் இருக்கிறார். இவ்வளவு தத்தீர், அவருடைய தத்தீர் முழு உண்மத்தில் உள்ள எல்லோராலும் எல்லா காலங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த இவ்வளவு தத்தீர் தன்னை ஷாபி என்ற நிற்பத்துடன் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். ஆனா இன்றைக்கு ஆச்சரியம் என்னன்னா, புதுசா அவர் அப்பதான் ஓடி முடிச்சுட்டு வார, இன்னும் சாபி மதுகளுடைய கிதாபுல பூர்த்தியா பார்த்தே இருக்குமா? அவரும் சொல்றாரு, சாபி மதுகள தவசு இல்லை, விசாலம் இல்லை, காலத்துக்கு தேவையான எத்தனையோ பிரச்சனைகளுக்கு சாபி மதுகளுக்குள்ள தீர்வு இல்லை. முதலாவது சாபி மதுகள் ஆக குறைஞ்சது மின்ஹாஜுடைய சுருக்கமான தர சரகுல் மகளே பூர்த்தியா வாசித்து முடிச்சிருமா? திறமையான அதுல இத்தனை வாசம் அவருக்கு விளங்குறதுக்கே நாலஞ்சு நாள் தேவைப்படும். இன்றைக்கு அப்படி ஒரு புதுமையான கருத்துகளும் பேசப்படும். ஒவ்வொருத்தரும் நினைத்துக் கொண்டார்கள் அவர்களை ஆய்வாளர்கள் என்று. ஆனால் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பெரும் பெரும் இமாம்கள் இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி தன்னுடைய கிதாபில் எழுதினார்கள் என்றால், எங்களுடைய இந்த காலமாக ஒரு விதத்தை சொல்லுங்கள், அவர்கள் இப்படி எழுதுகிறார்கள். நேரடியான குரான் அதிலிருந்து ஆய்வு செய்யக்கூடிய அந்த முஜித்தஹிந்துங்கள் எல்லா அடிப்படையிலும் முஜித்தஹிந்து மதுகவாக இருக்கலாம், முஜித்தஹிந்து பத்வாவாக இருக்கலாம், முஜித்தஹிந்து மூத்தவாக இருக்கலாம். ஆய்வு செய்வதை உலமாக்கள் எப்படியெல்லாம் பேசி இன்ன இன்ன தரத்திலே உள்ள நேரடி ஆய்வாளர்கள் இன்று வகுக்கப்பட்ட எல்லா அடிப்படையிலும் இந்த உலகத்தை மட்டும் இல்லாமலாகிய அப்படிப்பட்ட காலத்திலே வாழக்கூடிய நாம் என்று ஒரு வாசகத்தை ஆரம்பிக்கிறார். இமாம் இப்னு ஹஜர் ஹைதமி சொல்கிறார்கள், என்னுடைய இந்த காலத்தில் நேரடியாக குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்வதற்கு யாரும் கிடையாது, இப்பொழுது எல்லோரும் ஒரு மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் தான். அப்ப இந்த பின்பற்றுள்ள யாரு இருக்கிறார்? இதனால் தான் ஒவ்வொரு இமாமை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் தங்களை இன்ன மதுகப் என்ற நிலைப்பாட்டை வைத்திருந்தார்கள். ஏன் பொதுமக்கள் தைரியமாக போய் அவர்களிடத்திலே மார்க்கு விளக்கம் கேட்பது? இப்பொழுதும் ஒவ்வொரு பொதுமக்களுக்குரிய சிறந்த முறை என்னவென்றால், தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய தீனை பாதுகாத்துக் கொள்வதற்கும் முதலாவது ஒரு ஆளுநரத்திலே பத்துவா கேட்க செல்வதற்கு முன்னால் இவருடைய நிலைப்பாடு என்ன, இவர் ஷாபி மதுகளை சேர்ந்தவரா, அதனை பின்துயர்ந்துதான் பத்துவாக்களை கொடுக்கக்கூடியவரா என்பதை அலசி ஆராய்ந்து விட்டுத்தான் அவரிடத்திலே கேட்க வேண்டும். அப்படியேதான் அவர் அப்படிப்பட்ட குர்ஆன் ஹதீஸை சரியாக விளங்கி அப்படிப்பட்ட இமாம்களுடைய கருத்தை சொல்லி நேர்மொழிவார். நேரடியாக ஆய்வு செய்யக்கூடியவர் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார், அப்படி நினைத்துக் கொண்டார். ஒரு நிலைப்பாடு இல்லாதவரிடம் போனால், அவர் நேரடியாக ஆய்வு செய்ய போனால் இன்று ஒரு தரத்திலே இருப்பார், அதே கேள்வியை இரண்டு மாதத்திற்கு பின்ன இன்னொருத்தர் போனால் அவருக்கு வேறொரு முறையில் கொடுப்பார். அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு. அதனால் உண்மத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா இமாம்களும் தங்களை ஏதோ ஒரு மதுகளுடன் இணைந்துதான் வைத்திருந்தார்கள். அதற்கு வெளியிலே அவர்கள் போகவில்லை. இமாம் நவரி ஏதாவது பிரச்சனை அடுத்த மதுகளுடன் கருத்து வேற்றுமை வரும் பொழுது சாமி மதுகளை உறுதிப்படுத்துவதற்கு ஆதாரங்களைத்தான் தேடி கொண்டு வந்து நிரூபிப்பார்கள். இப்படி இவர்களை பின்பற்றும் பொழுது நாம் நிச்சயமாக நேரான வரை எல்லா காலங்களிலும் இருக்கும். எனவே இப்படி ஒரு கருத்தும் இன்று பரப்பப்படுவதனால் தான் இந்த தலைப்பிலே பேச வேண்டிய ஒரு நிர்பந்த முடிவு செய்யப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டது. மூன்றாவது இப்போ புரிய ஒரு முறை இப்பொருசாரா எப்படி பேசுறாங்கன்னா, நாங்களும் சாபி மதுகள் தான், நாங்கள் எந்த அடிப்படையில் இன்சஹல் ஹதீஸு பருவ மதுகள். இனம் சாபியர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களே சொல்லிட்டாங்க, ஹதீஸ் சஹீஹாக இருந்தால் என்னுடைய மதுகள். அதனால் ஷாபி மதுஹபுடைய இந்த சட்டம் சஹீஹான ஹதீஸ் அடிப்படையில் இல்லை, அதனால் சஹீஹான ஹதீஸை வைத்து நாம் அமல் செய்கிறோம். இதற்கு மாற்றமாக இதுதான் ஷாபி மதுஹப். இமாம் ஷாபியை சொல்லிவிட்டால் இன்ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹப், ஹதீஸ் சஹீஹாக இருந்தால் என்னுடைய கருத்தை வீசிவிட்டு ஹதீஸை எடுத்துக்கொள்ளும் என்ற ஒன்றை தவறாக விளங்கிவிட்டு அதை அப்படி ஒரு கருத்து பரப்பப்பட்டுக் கொள்ளும். பெரியவர்களே, சகோதரர்களே, இதையும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். யாரும் சொன்னால் அவர்களுக்கு தெளிவுபடும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உண்மையில் அப்படி சொன்னார். அவர்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டங்களை ஆய்வு செய்து எடுத்து எழுதி அழகாக தொகுத்து தந்துவிட்டு அவர்களுடைய மாணவர்கள் அவர்களுடைய மாணவர்கள் என்று வந்தவர்களெல்லாம் நாம் சாப்பி உருவாக்கிய அந்த அடிப்படை விதிகளை வைத்து எத்தனையோ சட்டங்களை உறுதிப்படுத்தி எழுதி அந்த ஒவ்வொரு இமாம்களும் என்பதை வைத்து சில தேவைப்பட்ட இடங்களிலே மாற்று கருத்துக்களை சொல்லி இறுதியாக இமாம் நவமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தார். அந்த அவர்களுக்கு மிகப்பெரிய விளக்கத்தை வழங்கியது. எல்லா மற்ற மதுரவர்களில் உள்ளவர்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் அளவுக்கு மிகப்பெரிய அறிவான் நவமி ரஹ்மத்துல்லாஹி. இவர்கள் எதிர்கா சாந்தி மதுரமுடைய இமாம் ஷாஃபியுடைய அதற்கு பின்னால் வந்த மதுரவுடைய உலமாக்களுடைய எல்லா கருத்துகள் சட்டங்களையும் அலசி ஆராய்ந்து தன்னுடைய முழு காலத்தையும் திருமணம் முடிக்காமல் அதற்கே ஒழுங்கி எந்தெந்த இடங்களில் இன் ஹதீஸ் பஹுவ மதுபியுடைய தேவை வந்ததோ அந்த இடங்களில் இமாம் நவமி ரஹ்மத்துல்லாஹி தான் எழுதிய முக்கியமான கிதாபாகிய மின்னாஜ் என்ற அந்த நூலை போர்வை செய்வதிலே தனக்கென்று சில பிரயோகத்தையும் உருவாக்கி சில நடைமுறை சொற்களையும் ஏற்படுத்தி எங்கு இமாம் ஷாஃபிக்குரிய ரெண்டு கருத்து வருமோ அதில் ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து அல் அல்ஹர் உலமாக்கிறது. அஸஹ் இதில் மிகவும் ஆதாரம் அடிப்படையில் செல்வாரி இதுதான் என்று இன்சஹல் ஹதீஸ் பஹுவ மதுஹபி என்பதை எல்லாம் பூர்த்தியாக்கி மிகவும் ஆதாரபூர்வமாக மதுஹபை முடிவு செய்து இதற்கு பின்னால் வரக்கூடியவர்கள் யாருக்கும் கையளிப்பதற்கு வேலை வைக்கவில்லை. அதனால் இப்ப யாருக்கும் எந்த திறமையும் கிடையாது, சலாகியத்தும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது அவர்களுக்கு சொல்லுவதற்கு. இமாம் ஷாஃபி இப்படி சொல்லியிருப்பதனால் ஷாஃபி மதுஹபில் சட்டம் இதுதான் என்று இன்சஹல் ஹதீஸ் பஹுவ மதுஹபி அமல் செய்வதற்கு யாருக்கும் வேலை வைக்காத அளவுக்கு இமாம் நவமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முழுக்க அலசி ஆராய்ந்து ஆவணம் அடிப்படையில் மதுஹபை உறுதிப்படுத்தி அதனை எல்லா இமாம்களும் ஏற்றுக்கொண்டு பின்னால் வந்த இமாம் நவமிக்கு பின்னால் வந்த எல்லா இமாம்களும் அந்த மின்னாஜுக்கு தான் திருவர் சொல்லுவதற்கு இமாம் சாஹிப் சொல்லுகிறாரே ஹதீஸ் சஹியா என்று மதுரை வேண்ட கருத்தை வீசுங்கோ என்று சொல்லி மாற்றம் செய்வதற்கு முன்வருவதாக இருந்தால் இமாம் நவவியை போன்ற அறிவாளியாக அவர் இருக்கவே இமாம் நவவியின் கிதாபை இறங்கினாலே பெரிய அறிவாளியாக இருந்தார். எனவே வேளாண் பெரியவர்களே சகோதரர்கள், இப்படி மிக முக்கியமான மூன்று பிரதானமான காரணங்கள். ஒன்று, மதுரபு குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டது என்று பேசுகிறார்கள். அறிமுகப்படுத்துவதை தாக்கு பிரிவாளம் இப்படி இருக்கக்கூடாது என்று பேசுகிறார்கள். மூன்றாவது, இப்படி இருந்தும் இருப்பதனால் ஹதீஸிலே சகிதமாக வந்துவிட்டால் மதுகளை வீசுவோம் என்ற ஒரு கருத்திலே மதுகளுக்குள்ளே மதுகத்தில் எதிரிகள் நுழைகிறார்கள். இவர்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு ஷாஃபி மதுஹப் எங்களுக்கு முன்னால் வந்த இமாம்களின் மூலம் பூர்த்தியாக்கப்பட்டு அதிலே குறை தேடுவதற்கோ குறை காணுவதற்கோ ஆவாரம் இல்லை என்று சொல்லுவதற்கோ அந்த அளவுக்கு ஆய்வு செய்து முடிவு செய்வதற்கோ இல்லை விசாரம் கிடையாது என்று பேசுவதற்கோ அப்படிப்பட்ட அறிவாளிகள் யாரும் முழுவதத்திலும் இல்லை என்று இன்று இருக்கக்கூடிய மூத்த அறிஞர்கள் எல்லாம் பேசுகிறார். இந்த காலங்களில் உள்ள யார் அறிவாளிகளோ அவர்கள் இதனை ஏற்றுக்கொள்கிறார். சமீப காலங்கள் வரையிலே வாழ்ந்து மனைவித்து போனவர்கள் தான் ஷேக் வஹபத்து ஜுஹைலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. தஃப்சீருடைய கிதாபை இருக்கிறார் தஃப்சீருல் முனீர் உலமாக்களுக்கு தெரியும். அல் ஃபிக்ஹுல் இஸ்லாமி வ அதில்லத்துஹு என்று நாலு மதுஹபுடைய சட்டங்களையும் ஆதாரத்தோடு எழுதினார்கள் நவீன காலத்திலே வாழ்ந்த இமாம் வஹபத்து ஜுஹைலி ஷேக். இவர்களே அந்த கிதாபுடைய இறுதியில் என்ன எழுதுகிறார்கள், அந்த கிதாபுடைய கடைசியில் எழுதுகிறார்கள், நாலு மதுகளுடைய கருத்துகளையும் எழுதும் பொழுது முதலாவது ஹனபி மதுகம், இரண்டாவது மாலிகி, மூன்றாவது ஷாஃபி என்ற தரத்தீர்கள் தான் ஒவ்வொரு கருத்துகளையும் எழுதியிருக்கிறேன். அதனால் சிலர் நினைத்தார்கள் என்னை ஹனபி என்று, ஆனால் விளங்கிக் கொள்ளுங்கள் வலா கின்னி ஷாஃபியும் தெரிவாக்கணும்.
நான் ஒரு சாஃபி என்பதை முழு உலக மக்களும் விளங்கிக் கொள்ளும். அறிஞர்கள் இப்படித்தான் இருக்கிறது சொல்லிவிட்டு பின்னால் சொல்லுகிறார்கள், முழு உலகத்திலும் அதிகமான மக்களாலும் அதிகமான நாடுகளிலும் பின்பற்றப்படக்கூடிய மதுகள் என்றால் அது சாஃபி மதுகம் தான் என்று அந்த நாடுகளுடைய பேர் பட்டியலையும் கொண்டு வருது. இப்படி குர்ஆன் ஹதீஸை சரியாக விளங்கிய தெளிவான உலமாக்கள் இன்றும் இப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார். எனவே மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாமும் உறுதியான ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நாம் பின்பற்றக்கூடிய இந்த சாஃபி மதுகள் இன்று நேற்று உருவாக்கப்பட்டதில்லை. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் ஹைரல் குருவென்று வர்ணிக்கப்பட்ட அந்த காலங்களுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களிடம் இருந்து படித்த அப்படிப்பட்ட இமாம் சாஃபி அவர்களுடைய மாணவர்களால் உருவாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு இன்று வரையில் எங்கள் வரையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரையில் எங்களுக்கு அதன் அடிப்படையில் வழிகாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் கேட்டு நடந்தோம் என்றால் இது எங்களை 100 குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வைக்கும், சுவர்க்கம் வரையிலே எங்களை இட்டுச் செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என்ற உறுதிப்பாட்டுடன் நாம் இந்த மதுகளை பின்பற்றுவோம் என்றால் நிச்சயமாக நாம் எல்லா காலங்களிலும் நேரான வழியில் தான் இருப்போம். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த தெளிவை பெற்று எல்லா காலங்களிலும் சரியான வழியில் வாழ்ந்து எங்களுடைய முன்னோர்கள் மூத்த உலமாக்கள் எந்த வழியில் போய் சுவர்க்கத்தை அடைந்தார்களோ அப்படிப்பட்ட வழியில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.